சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 19, 2023. தலைப்பு: மனம். கோல்டன் உரை. பிலிப்பியர். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஏசாயா. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. மண்ணோடுகளுக்கொத்த ஓட்டாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ! களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி, என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகளில்லை என்று சொல்லலாமோ? நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதின்மேல் இருக்கிற மனுஷர்களை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வசேனையையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். பூமியின் எல்லையெங்குமுள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து நீதிமொழிகள். அவன் தன் இருதயத்தில் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான். சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்ரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி கொரிந்தியர். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்திலல்ல, தேவனுடைய பெலத்தில் நிற்கும்படிக்கு. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பெலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்திக் காண்பிக்கிறோம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. லூக்கா. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெபாலயத் தலைவனாகிய யவீர் என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தை மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலயத் தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் இரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவொட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாளென்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமலிருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். மாக்கு. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களைச் சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடே வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டுச் சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிட்டுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். எபேசியர். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீட்டிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதானக்கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுமுள்ள போதகமாய் பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைகொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் ஹீடூதி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கேள்வி: மனம் என்றால் என்ன? பதில்: மனமே கடவுள். பிழையை அழிப்பவர் என்பது கடவுள். நல்லது, ஒரே மனம் என்பதும் எல்லையற்ற மனதின் அனுமானத்திற்கு எதிரானது. பிசாசு அல்லது தீமை என்று அழைக்கப்படுகிறது. மனம் அல்ல, உண்மை அல்ல. ஆனால் பிழை புத்திசாலித்தனம் அல்லது உண்மை இல்லாதது. ஒரே மனம் மட்டுமே இருக்க முடியும், ஏனென்றால் கடவுள் ஒருவரே மற்றும் மனிதர்கள் வேறு எந்த மனதையும் கோரவில்லை மற்றும் வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பாவம் தெரியவில்லை. மனிதனை உருவாக்கிய தெய்வீக மனம் தனது சொந்த உருவத்தையும் சாயலையும் பராமரிக்கிறது. மனித மனம் கடவுளுக்கு எதிரானது மற்றும் செயின்ட் பவுல் அறிவித்தபடி தள்ளி வைக்கப்பட வேண்டும். உண்மையில் இருப்பதெல்லாம் தெய்வீக மனமும் அதன் யோசனையும் மட்டுமே. இந்த மனதில் முழு உயிரினமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படுகிறது. நேரான மற்றும் குறுகிய வழி இந்த உண்மையை பார்ப்பதும் ஒப்புக்கொள்வதும் இந்த சக்திக்கு அடிபணிவதும் சத்தியத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதும் ஆகும். அந்த அழியும் மனம் மரண உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் ஆள்வதாக கூறுகிறது. எங்களிடம் ஏராளமான சான்றுகள் உள்ளன. ஆனால் இந்த மனம் என்று அழைக்கப்படுவது ஒரு கட்டுக்கதையாகும். மேலும் அதன் சொந்த சம்மதத்தால் உண்மைக்கு அடிபணிய வேண்டும். இது ஒரு மன்னரின் செங்கோலை பயன்படுத்தும், ஆனால் அது சக்தியற்றது. அழியாத தெய்வீக மனம் அதன் அனைத்து இறையாண்மையையும் பறித்து மரண மனதை தன்னிடமிருந்து காப்பாற்றுகிறது. நமது மனம் குணப்படுத்தும் முறையானது அனைத்து உயிரினங்களின் இயல்பு மற்றும் சாராம்சத்தை பற்றிய அச்சத்தின் மீது தங்கியுள்ளது. தெய்வீக மனம் மற்றும் அன்பின் அத்தியாவசிய குணங்கள். அதன் மருந்தகம் தார்மீகமானது மற்றும் அதன் மருந்து அறிவுசார் மற்றும் ஆன்மீகம் உடல் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் மெட்டாபிசிக்ஸின் இந்த மிக அடிப்படையான பகுதி புரிந்து கொள்வதற்கும் நிரூபிப்பதும் மிகவும் கடினமான ஒன்றாகும். ஏனென்றால் பொருள் சிந்தனைக்கு அனைத்தும் பொருள். அத்தகைய சிந்தனை ஆவியால் சரி செய்யப்படும் வரை சில சமயங்களில் இயேசு வலிப்பு நோயாளியிடம் ஊமையும் செவிடனுமான ஆவியே அவனை விட்டு வெளியே வா, இனி அவனுக்குள் பிரவேசிக்காதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று கூறியது போல் ஒரு நோயை பெயரிட்டு அழைத்தார். ஆவி பிழை அழுது அவனை புண்படுத்தி அவனை விட்டு வெளியே வந்தது. அவன் செத்தவனைப் போல் இருந்தான் என்று சேர்க்கப்பட்டுள்ளது. நோய் பொருள் அல்ல என்பதற்கு தெளிவான சான்று. ஆன்மீக வாழ்க்கை சட்டங்கள் பற்றிய பிரபலமான அறியாமைக்கு இயேசு கொடுக்க விரும்பிய சலுகைகளை இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. பெரும்பாலும் அவர் குணப்படுத்திய டிஸ்டம்பருக்கு எந்த பெயரையும் வைக்கவில்லை. ஜெப ஆலய ஆட்சியாளரின் மகளிடம் அவர்கள் இறந்துவிட்டார்கள் என்று அழைத்தார்கள். ஆனால் அவர் அவள் சாகவில்லை, ஆனால் தூங்குகிறாள் என்று சொன்னாரோ, அவர் வெறுமனே, அம்மா, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு, வாடிய கையால் பாதிக்கப்பட்டவரிடம் உன் கையை மீட்டு என்று கூறினார். மேலும் அது மற்றதை போலவே முழுமையாக மீட்கப்பட்டது. நோய் உண்மையானால் அது அழியாமைக்கு உரியது. உண்மை என்றால் அது சத்தியத்தின் ஒரு பகுதி. உண்மையின் தரம் அல்லது நிலையை அழிக்க நீங்கள் மருந்துகளை கொண்டு அல்லது இல்லாமல் முயற்சி செய்வீர்களா? ஆனால் நோய் மற்றும் பாவம் மாயை என்றால் இந்த மரண கனவு அல்லது மாயையிலிருந்து விழிப்பு நம்மை ஆரோக்கியம், புனிதம் மற்றும் அழியாமைக்கு கொண்டு வரும். இந்த விழிப்பு என்பது கிறிஸ்துவின் என்றென்றும் வருகை. சத்தியத்தின் மேம்பட்ட தோற்றம், இது பிழைகளை வெளியேற்றி நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது. இது கடவுள் மூலமாக வரும் இரட்சிப்பு, தெய்வீக கோட்பாடு, அன்பு, இயேசுவால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவனும் நினைக்கிறான். மனம் என்பது செயலை உணரும், செயல்படும் அல்லது தடுக்கும் அனைத்தும். இதை பற்றி அறியாமல் அல்லது அதன் மறைமுகமான பொறுப்பிலிருந்து சுருங்கி குணப்படுத்தும் முயற்சி தவறான பக்கத்தில் செய்யப்படுகிறது. இதனால் உடலின் மீதான நனவான கட்டுப்பாடு இழக்கப்படுகிறது. எதுவும் உண்மையானது மற்றும் நித்தியமானது, எதுவும் ஆவி அல்ல, ஆனால் கடவுள் மற்றும் அவரது யோசனை. தீமைக்கு உண்மை இல்லை. இது ஒரு நபர், இடம் அல்லது பொருள் அல்ல, ஆனால் வெறுமனே ஒரு நம்பிக்கை. பொருள் உணர்வின் மாயை. எல்லா யதார்த்தத்தின் அடையாளம் அல்லது யோசனை என்றென்றும் தொடர்கிறது. ஆனால் ஆவி அல்லது அனைத்து தெய்வீக கோட்பாடு ஆவியின் அமைப்புகளில் இல்லை. ஆன்மா என்பது ஸ்பிரிட், கடவுள், படைப்பாற்றல், ஆளும் எல்லையற்ற கோட்பாட்டின் வரையறுக்கப்பட்ட வடிவத்திற்கு வெளியே உள்ளது. இது வடிவங்கள் மட்டுமே பிரதிபலிக்கின்றன. உங்கள் கண்களை மூடு. நீங்கள் ஒரு பூவை பார்ப்பதாக கனவு காணலாம். நீங்கள் அதை தொட்டு மணக்கிறீர்கள். எனவே மலர் என்பது மனதின் விளைபொருள். பொருளின் உருவாக்கம் என்பதை விட சிந்தனையின் உருவாக்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். மீண்டும் கண்களை மூடு. இயற்கை காட்சிகள், ஆண்கள் மற்றும் பெண்களை நீங்கள் பார்க்கலாம். இதனால் இவையும் பிம்பங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவை மரண மனம் வைத்திருக்கும் மற்றும் உருவாகும் மற்றும் மனம், வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனத்தை உருவகப்படுத்துகின்றன. மரண மனமோ, பொருளோ கடவுளின் உருவமோ அல்லது உருவமோ அல்ல என்பதையும், அழியாத மனம் பொருளில் இல்லை என்பதையும் கனவுகளிலிருந்தும் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். தெய்வீகத்துடனான நமது உறவை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் போது அவரை தவிர வேறு எந்த மனதையும் கொண்டிருக்க முடியாது. வேறு எந்த அன்பு, ஞானம் அல்லது உண்மை, வேறு எந்த வாழ்க்கை உணர்வும், பொருள் அல்லது பிழை இருப்பதை பற்றிய உணர்வும் இல்லை. மனித விருப்பத்தின் சக்தி சத்தியத்திற்கு அடிபணிந்து மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் அது தீர்ப்பை தவறாக வழிநடத்தும் மற்றும் தாழ்வு மனப்பான்மைகளை விடுவிக்கும். மனிதனை ஆள்வது ஆன்மீக உணர்வின் மாகாணம். பொருள் தவறு மனித சிந்தனை உடல் மற்றும் அதன் மூலம் தீங்கு விளைவிக்கும். ஒரே கடவுள் ஒரே மனம் நோயுற்றவர்களை குணப்படுத்தும் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. மேலும் நான் உன்னை குணமாக்கும் கர்த்தர் மற்றும் நான் மீட்கும் பொருளை கண்டேன் என்ற வேத வாக்கியங்களின் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது. தெய்வீக கட்டளைகள் புரிந்து கொள்ளப்பட்டால் அவை ஒற்றுமையின் அடித்தளத்தை விரிவுபடுத்துகின்றன. அதில் ஒரு மனம் மற்றொன்றுடன் போரிடுவதில்லை, ஆனால் அனைவருக்கும் ஒரே ஆவி கடவுள் ஒரு புத்திசாலித்தனமான ஆதாரம். வேதாகமத்தின் கட்டளைக்கு இணங்க இந்த மனம் இருக்கட்டும். நீயும் கிறிஸ்து இயேசுவில் இருந்தாய். மனிதனும் அவனை படைத்தவனும் தெய்வீக அறிவியலில் தொடர்புள்ளவர்கள். உண்மையான உணர்வு என்பது கடவுளின் விஷயங்களை மட்டுமே அறியும். மேலும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த மனம் நம்மிலும் இருக்க வேண்டும் என்று பார்த்து ஜெபிப்பதாக நாங்கள் உறுதியுடன் உறுதியளிக்கிறோம். அவர்கள் நமக்கு செய்ய விரும்புவதைப் போல மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். மற்றும் இரக்கமுள்ளவராகவும் நீதியாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.